قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. அல்லாஹ் தஆலா திருமறையில் சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முனாஃபிகீன்களையும் காஃபிர்களையும் பார்த்து இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்க சொல்கிறார். குல் ஹல் நுனபிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா, நீங்கள் உங்களுடைய அமல்களில் உங்களுக்கு கைசேதத்தை ஏற்படுத்தக்கூடியதை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அல்லதீன வல்ல சாயுகும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்திலே நீங்கள் செய்த முயற்சி அது வீணாகிவிட்டது. ஆனால் ஒஹும் யாசபூன அன்னஹும் யுஹ்சினூன சுனா, நீங்களோ அந்த முயற்சியை நன்மை என கருதி நன்மையை பயக்கும் செயல் என்பதாக நினைத்து செய்து வந்தீர்களே, அப்படிப்பட்ட முயற்சி உங்களுக்கு வீணாகிவிட்டது, அதை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி அவர்களை நோக்கி நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்கிற அமல்கள் வந்து எவ்வளவு அதிகமாக செய்ய முடியுமோ செய்யலாம், நன்மையான காரியங்களை. நிறைய பேர் நல்ல, அதாவது நிறைய இபாதத்து செய்கிறார்கள், நிறைய தான தர்மங்கள் செய்கிறார்கள், நிறைய நன்மையான காரியங்களை செய்கிறார்கள். பொது நலம் என்று கருதி பொதுமக்களுக்கான நிறைய நன்மைகளை செய்கிறார்கள். எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவருடைய கொள்கை சரியில்லை என்று சொன்னால் அத்தனையுமே வீணானவைதான், எந்த விதமான பயனும் அதற்கு கிடையாது. கொள்கை என்று சொல்கிற போது இஸ்லாத்தில் இஸ்லாமிய கொள்கைகள் சரியாக முறையாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய கொள்கையும் மிக தெளிவானது, எந்த குழப்பத்திற்கும் இடமில்லை. அதே நேரத்தில் ரொம்ப பரிசுத்தமானதும் கூட. அந்த இஸ்லாமிய கொள்கைகளில் விதர்ப்பங்களை உண்டாக்கி குழப்பங்களை உண்டாக்கி அந்த கொள்கை குழப்பங்கள் வருகிற போது அந்த குழப்பங்களின் மூலமாக யார் யார் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த எண்ணங்களுக்கு தக்கவாறு அவர்களுடைய செயல்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் ஆகிவிடுகின்றன. பொதுவாக சொல்வதுண்டு, சில பேர் என்ன செய்வாங்கன்னா குழப்பங்களை செய்யக்கூடியவர்கள், கொள்கையில் முரண்பாடு உடையவர்கள், அவங்க நல்ல நல்ல காரியத்தை தானே செய்கிறாங்க, நல்ல செயலை தானே செய்கிறாங்க, தாவா பண்ணி செய்கிறாங்க, மார்க்கத்தை எட்டி வைக்கிறாங்க, அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லி மற்றவர்களை போல்வதுண்டு. கொள்கை சரியில்லைன்னா எந்த பணியுமே பயன் தராது, வீணானவை தான். கொள்கை ரொம்ப முக்கியம். இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலாவுக்கென்றே அவனுடைய அவனின் மீது கொள்கைகள், நமது கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய திருத்தூதர்களின் மீது நம்முடைய கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும், மலக்குமார்களின் மீது நம்முடைய கொள்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், எல்லாத்தையுமே சொல்லப்பட்டிருக்கிறது. குரானின் மீதும் ஹதீஸின் மீதும் எல்லாத்தையுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூமினுக்கு அடிப்படை என்னன்னு சொன்னா ஈமான் தான். அந்த ஈமானில சந்தேகம் வந்துவிட்டது என்று சொன்னால் எல்லாத்தையுமே சந்தேகம் ஏற்பட்டுரும். ஒரு மனிதனுக்கு சஹாபாக்களுடைய விஷயத்திலே சந்தேகம் உண்டானால் அதற்கு பிறகு எல்லாத்திலையுமே சந்தேகம் வந்துடும். இப்ப பாருங்க, குரான்லேயே சந்தேகப்படக்கூடிய நிலை வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய தாத்து என்கின்ற அவன் அவக்கே உரிய அந்த தாத்திலே சந்தேகப்படக்கூடிய நிலை வந்துவிட்டது. சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்பதாக. இஸ்லாம் உருவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம். உருவம்ங்கிறதே இஸ்லாத்தில் அறவே கிடையாது. நாம் வணங்குகிற அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயம். அதிலே மாறுபாடு வந்துவிட்டது. குரானிலே பொய் இருக்கிறது, குரானில் பொய்யே கிடையாது, அத்தனை உண்மை என்று நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். குரானில் பொய் இருக்கிறது அப்படின்னா அல்லாஹ் பொய் சொல்லுவானா அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் பொய் சொல்லுவான். ஹதீஸ்களில இதெல்லாம் வந்து இட்டுக்கட்டப்பட்டவைகள், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது, அப்படி சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற நிலைக்கு கீழே இறங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அடிப்படையில் ஏற்றுக்காது என்று சொல்லுகிற அந்த கொள்கையில முரண்பாடு வந்துவிட்ட காரணத்தினால்தான். கொள்கை சரியில்லாமல் இருந்தால் எல்லாமே போயிடும். இந்த ஷியாக்கள் வந்து சஹாபாக்கள், அதிகமான சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்லக்கூடியவர்கள், வெளிப்படையாக சொல்லுவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்களை, பெரும் சஹாபாக்களை, யாரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொன்னார்களோ, எந்த சஹாபாக்களுடைய நடைமுறைகளை நீங்கள் கடவாய்ப்பற்களை கொண்டு பலமாக பிடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட உயர்ந்த சஹாபாக்கள் எல்லாம் காஃபிர்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க அவங்க. அந்த மாதிரி கொள்கை உள்ளவங்க இந்த ஷியாக்கள், ஷியா பிரிவினர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்திலே அவங்க அதிகமாக இருந்தாங்க. அடிக்கடி அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி வீண் தர்க்கம் செய்வார்கள். இப்ப இருக்கிறவங்க கேட்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி வீணான தர்க்கங்களில் ஈடுபடுவார்கள். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த வீண் தர்க்கங்களில் அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. ஒரு முறை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு இந்த ஷியா பிரிவை சேர்ந்த ஒரு மனிதர், ஒரு நண்பர் வந்தார். அப்படி பேசிட்டே இருந்தாங்க. பேசிட்டே இருக்கும்போது உமர் அல்லா உஸ்மான் அப்பா ரலியல்லாஹுத்தாலாவர்களை காஃபிர்ன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தார். இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுக்கு முன்னாடி அவர் காஃபிரு, அவர் காஃபிரு, அவர் மோசடிக்காரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். எதுவுமே பதில் சொல்லலை, வார்த்தையை அவருக்கு பதில் பேசலை, கோபப்படல, ஆத்திரப்படல, அமைதியாக இருந்தாங்க. அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் சொல்லி முடிச்சுட்டார் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் அந்த நண்பரை பற்றி விசாரிப்பதை போன்று இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் விசாரித்தார்களே, சரி எப்படி இருக்கு, அதை விடுங்க, உங்க வியாபாரம் எப்படி இருக்கு, தொழில் எப்படி இருக்குது, உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, நல்லா அப்படியே கேட்டுட்டே வந்தாங்க. கேட்டுட்டே வந்து பிறகு சொன்னாங்க, ஆமா உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறதா சொன்னீங்களே, அதற்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இமாம் அவர்களை, இன்னும் மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒன்றும் செட் ஆகலை, வர்றவங்களாம் ஒரு பொருத்தமில்லாத ஆளா வருது, அதனால தாமதம் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்னிடத்தில் ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார், நம்மள மனிதர், நல்ல குணமானவர், நம்மளை நல்ல சம்பாத்தியம் செய்யக்கூடியவர், நல்ல உழைப்பாளி, இல்லை நல்ல நல்ல ஆள், எந்த குறையும் கிடையாது. அப்படியா, ரொம்ப நல்லது, சந்தோஷம், உங்க மூலமா அப்படி ஒரு சம்பந்தம் வருதுன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நான் திருப்தியோட ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவர் ஒரு யூதர் அப்படின்னு சொன்னார் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. நான் சொல்ற மாப்பிள்ள ஒரு யூதர் அப்படின்னு சொன்னார். நம்மள்டே அப்படி யாராவது சொன்னோம் என்ன செய்வோம், எல்லாமே நல்ல நல்ல வேலை செய்கிறாரு, நல்ல நல்ல குணமானவர், நல்ல தான தர்மம் செய்கிறாரு, எல்லாம் செய்கிறாரான ஒரு காப்பிரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொடுக்கறதுக்கு வரணுமா? ஏன்னா அங்கே என்ன இல்லை, அங்கே ஏத்திக்காது இல்லை, அக்கீதா இல்லை, அக்கீதா கெட்டு போய் விட்டது. இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் சொன்ன போது அந்த மனிதர் ஆத்திரப்பட்டார், ஆவேசப்பட்டார். என்ன, என்னுடைய மகளுக்கு யூதர் கல்யாணம் பண்ணிக்க வந்து சொல்றீங்களா நீங்க, நீங்க ஒரு இமாமுங்கிறதுனால நான் உங்களை சும்மா விட்டுட்டு போறேன் அப்படி இப்படின்னு வாயில வந்தபடி பேசினார். அத்தனையும் கேட்டுட்டு அமைதியா இருந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கடைசியில் சொன்னாங்க, ஒரு யூதருக்கு உன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற விஷயத்துல எவ்வளவு ஆத்திரப்படுற, அதே இஸ்மாம் ரலியல்லாஹுத்தாலாவர்களை காஃபிர்னு சொல்றீ, யூதர்னு சொல்றியே, ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு பெண்மக்களை திருமணம் முடிச்சு கொடுத்துருக்காங்களே, ரசூலுல்லாஹ் ஒரு யூதருக்கோ ஒரு காஃபிருக்கோ திருமணம் முடிச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்படி கேட்ட போது அந்த மனிதருக்கு பதில் சொல்ல முடியவில்லை, அவர் அங்கிருந்து போய்விட்டார். இது மாதிரி கொள்கையில அதாவது ஒரு குழப்பமுடையவர்கள், கொள்கை முரண்பாடு உடையவர்கள், அவங்களுடைய செயல்களை வந்து என்ன நன்மை செஞ்சாலும் அந்த நன்மை நிச்சயங்கள ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல வேற ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், அவர்களை நான் எதிர்நோக்குவேன், அவர்கள் நிறைய அமல் செய்து வந்து கொண்டிருப்பதாக நான் எதிர்நோக்குவேன். கடைசியில் அந்த அமல்கள் எப்படி இருக்கும்னு சொன்னன்னா, கொட்டப்பட்ட புழுதியை போன்று ஆகிவிடும், அதுக்கு எந்த விதமான பயனும் இருக்காது. நம்ம நினைக்கிறோம் நல்ல காரியத்தை செய்யணும், நல்லதுதான் செய்யறோம்னு சொல்லிட்டு கொள்கை சரியில்லாட்டி எந்த நன்மையான காரியங்களுக்கும் எந்த விதமான பயனும் இல்லை என்று குர்ஆன் இங்கே பறைசாற்றுகிறது. முதல்ல கொள்கையை சரி பண்ணிக்கணும், கொள்கையை சரி பண்றதுக்கு முதல்ல அங்கே போகணும், கொள்கை சரி பண்ண எங்க பண்ணுவாங்களோ அங்கே போகணும். நமக்கு பந்தியில் முரண்பாடுடைய பேச்சு கேட்டு 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 நம்ம என்ன செய்யறோம், அப்படியே இதாகிடுறோம். உமர் இப்னு உபைத் என்று சொல்லுகிற ஒரு மனிதர், நல்ல மனிதர், எந்த அளவுக்கு அவர் பேணுடையவர் என்று சொன்னால், ஹரம் ஷரீஃபில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தை அமீர், அந்த அந்த ஆட்சியாளர் வந்து இப்படி சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல மனிதர் உட்கார்ந்து கொண்டு விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரை பார்த்த உடனே அவருக்கு ஏதாவது உபகாரம் செய்யணும்னு தோணுச்சு. அந்த அமீர் சொன்னார், வாங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க, நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே இவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, நான் என்னுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக என்னுடைய ரப்புக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன், இங்க வந்து வேற யார்ட்டையும் நான் உதவி தேட மாட்டேன், உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி மறுத்துட்டார். அவ்வளோ பத்தினித்தனம் உடையவர், அவ்வளோ பக்குவம் உடையவர், இறுதி காலத்தில் அவர் மரணிக்குகின்ற நேரத்தில், அந்த மரணம் நெருங்குகின்ற நேரத்தில் அவருடைய நிலை தடுமாறி போய்விட்டது. அவர் சொல்ல ஆரம்பித்தார், அல்லாஹ் பேசுவதில்லை, அல்லாஹ் கேட்பதில்லை, அல்லாஹ் பார்ப்பதில்லை, அல்லாஹ் வானத்தில் இல்லை, அல்லா வேற எங்கேயும் கிடையாது, அல்லா அப்துல்ல தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். என்ன இவர் இவ்வளவு நல்ல மனிதர் இப்படி மாற்றம் வர்றதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கிற போது, அவர் தவறானவர்களோடு தொடர்பு வைத்திருந்தார், தவறான கொள்கை உடையவர்களோடு நட்பு வைத்திருந்தார், அவங்கள்ட்ட அதிகமான நேரம் போய் செலவழிப்பார், அதிகமான நேரம் பேசுவார், அதன் காரணமாக அவருடைய நிலை மாறிவிட்டது என்று வரலாற்றிலே வருகிறது. நமக்கு அதை பற்றி அறிவு கிடையாது என்று சொல்லுகிற போது அப்படிப்பட்டவர்களோடு தொடர்பு வைப்பதை நான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்பு வைச்சிட்டோம்னு வச்சுங்க நம்ம ஈமான் கெட்டு போய்விடும். அப்ப அது மாதிரியான நிலைகளிலே நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது, ஒரு மூமின் ஈமானை பாதுகாக்கிறது தான் பெரிய விஷயம். பொருளை பாதுகாக்கிறது, உயிரை பாதுகாப்பதை விட மூமினுடைய ஈமான் பாதுகாப்படைவது தான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அப்ப அதை இந்த நிலையிலே நாம யோசிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே ஒரு மனிதர் குரானிலே சந்தேகங்களை கிளப்பிக் கொண்டிருந்தார். அவர் ஈராக்கிலிருந்து வந்திருந்தார். மதீனாவுக்கு வந்த பிறகு நிறைய பேர் அந்த சைத்தானுடைய வேலையால் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் செய்துட்டா இருக்காங்க. குரான்ல சந்தேகத்தை கலப்புறது, ஹதீசுகள்ல சந்தேகத்தை கலப்புறது, சஹாபாக்கள் விஷயத்துல சந்தேகத்தை கலப்புறது, இப்படியே கிளப்பி 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 ஜனங்களை வந்து அந்த இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் வெளியேற்றி விட வேண்டும். அவன் மூத்தாகிற போது மூமினா மூத்தாக கூடாது, ஈமானோடு மூத்தாக கூடாது. இதுக்காக இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர் சந்தேகங்களை கிளப்பினார். அவர் என்ன சந்தேகம், ஏதாவது சந்தேகம் இருந்தால் உரியவரிடத்திலே கேட்க வேண்டும். மதீனாவுக்கு வந்தார். மதீனாவில் அப்போ பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவங்கள்ட்டெல்லாம் வந்து கேட்கல, அவங்கள்ட்டெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. கேட்டால் சரியான பதில் கிடைச்சிரும். அதனால யாருக்கு விவரம் தெரியுது அவங்களுக்கு பக்கத்தில் வரமாட்டாங்க. எங்கேயாவது போய் எதையாவது சொல்லி குழப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி அந்த மனிதர் என்ன செய்தார் சொன்னா, ஜனங்கள் ஒன்று கூட இடத்திற்கு அந்த கடை வீதிக்கு சென்றார். அங்க ஜனங்களை பார்த்து சொன்னார், மனிதர்களே ஜனங்களே எனக்கு குரானின் மீது ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒடுங்கி விட்டார். என்னன்னு சொன்னா, குரான் அல்லாஹ்வுத்தால ஒரு இடத்துல இறுதி தீர்ப்பு நாளில விசாரணை இருக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான், இன்னொரு இடத்துல விசாரணை இல்லைன்னு சொல்றான். குரான்ல எல்லாமே ஒரு எதிர்புறனா வரும். ஒரு மனிதன் வழிகட்டு போறதா இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குரான் போதுமானது, குரான் நேர்வழிக்குரியது. ஆனால் அதுல உள்ள விஷயங்களை அவன் மேலோட்டமாக படிக்கிற போது, இந்த தர்ஜுமாவெல்லாம் வச்சு படிக்கிறாங்க பாருங்க, அவன் நேர்வழி பெற முடியாது. ஒரு இடத்துல ஒரு மாதிரி வரும், இந்த இடத்துல ஒரு மாதிரி வரும். அது என்ன விளக்கம்ங்கிறது ரசூலுல்லாஹி தான் சொல்லணும், சஹாபாக்கள் சொல்லணும். அதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும்போது அப்புறம் என்ன அங்க இருக்கிறது, ஒண்ணுமே இல்லை. அப்ப அது மாதிரி முரண்பட்ட விஷயங்கள் வரும். ஒரு இடத்துல விசாரணை இருக்கிறது என்று வருகிறது, இன்னொரு இடத்துல விசாரணை இல்லைன்னு வருகிறது. இதுல எது சரி அப்படின்னு ஜனங்களை பார்த்து கேட்கிறார், விசாரணை உண்டா இல்லையா? இது கேட்கிற ஜனங்கள் குழம்பி போய்விட்டார்கள். ஆமா, ஆயத்தை ஓதி காட்டுறாரு, குரானை தான் ஓதி காட்டுறாரு. எல்லாருமே குரானை தான் ஓதி காட்டுவாங்க. வழிகேட்டர்கள் அத்தனை பேர்களும் பயன்படுத்தக்கூடிய முதல் இது என்னன்னு சொன்னா குரானு தான். குரானுக்கு தான் சொல்லுவாங்க, குரான் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கேன் இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இவர் கேட்கும் போது ஜனங்களுக்கு யாருக்கும் அது தெரியல. இவர் இப்படியே தன்னுடைய பரப்புரையை செய்து கூட இருந்தார். அங்கே ஜனங்களை பார்த்து இப்படி கேட்டுக்கொண்டிருந்தார். மனிதர்களுக்கு அது வந்து குழப்பமானது. இது விஷயம் உமர் ரலியல்லாஹுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட உடனேயே அந்த ஆளை கைது செய்து கூட்டு வர சொன்னாங்க. வந்தா கேட்டாங்க, நீ யாரு பாணி, எங்கிருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஈராக்கிலிருந்து வந்திருக்கிறேன். என்ன விஷயம், உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல குரானில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம் சொல்லு. அவர் சொன்னார், இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு இடத்துல வறுமை நாளில் விசாரணை இருக்குதுன்னு சொல்றான், இன்னொரு இடத்துல விசாரணை இல்லைன்னு சொல்றான், அதனால இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டார். தான் சொன்னாங்க, மறுமை நாளில் விசாரணை உண்டு. குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், மறுமை நாளுடைய ஒரு நாள் உலகத்திலே வாழுகின்ற 50 ஆண்டுகளுக்கு சமம்னு சொல்லி அல்லாஹ் குரான் சொல்லலையா? ஆமா சொல்லியிருக்கான். 50 ஆண்டுகள் என்று வருகிற போது, ஒவ்வொரு நாளுக்கும் 50 நாள் என்று வருகிற போது எத்தனை ஆண்டு காலங்கள், நீண்ட ஆண்டு காலங்கள் விசாரணை நடக்கும். ஒரு முறை அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், நீ இந்த குற்றங்களை செய்திருக்கிறாய் என்று கேட்பான், சொல்லுவான் என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறேன்னு சொல்லுவான். அடுத்து பல வருஷங்கள் கழிச்ச பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டு ஏன் இந்த தப்பு செய்தேன்னு கேட்பான். அப்போ ஒரு காலத்துல ஒரு நீ செய்து விட்டா என்று சொல்லுவான், இன்னொரு காலத்துக்கு பிறகு என்ன செய்வான், நீ ஏன் அதை செய்யணும்னு கேட்பான். இப்படி விசாரணைகள் நீண்டு கொண்டே போகும். அதனால தான் சில இதுக்கு விசாரணை உண்டு, விசாரணை இல்லை என்றெல்லாம் ஆயத்துக்கள்ல வருகிறது. அந்த நேரத்தில் கேள்வி மட்டும்தான், அந்த நேரத்தில் நீ செய்தேன்னு மட்டும்தான் சொல்லுவான், விசாரணை கிடையாது. இன்னொரு நேரத்தில் விசாரணை மட்டும்தான் உண்டு, நீ இதை செய்திருக்கிறா என்று சொல்லப்பட மாட்டாது அப்படின்னு வழக்கம் சொன்ன பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இனிமேல் ஏதாவது மார்க்கத்தில் குரான்ல சந்தேகம் இருக்குன்னு சொன்னா எங்களை மாதிரி ஆளுகிட்ட கேட்கணும். அதை விட்டு போட்டு நீ இப்ப ஒன்னும் தெரியாத பாமர மக்கள் இடத்துல சென்று இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுகிற போது அவர்கள் குழப்பமடைய மாட்டார்களா, இனிமேல் நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு கசையடி கொடுத்தார்கள். கசையடி கொடுத்ததுன்னு மட்டுமல்ல, அந்த மனிதன் தலப்பா கட்டியிருந்தான். தலப்பா கட்டுற வழக்கம் எப்பவுமே இருந்திருக்கிறது. அவன் தலப்பா கட்டியிருந்தான், அவன் தலப்பாவை அவிழ்த்து அவனை மண்டையிலேயே சாத்துனாங்க. அவங்க இந்த மாதிரி உனக்கு சிந்தனை வரக்கூடாது, இது மாதிரி குறைமதி உனக்கு வந்துவிடக்கூடாது, மூளை இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போ, நீ மதீனாவில் இருக்காத, நீ உன்னுடைய ஈராக்குக்கே போ, அங்க போய் ஏதாவது இந்த மாதிரி பண்ணுனேன்னு நான் கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் உனக்கு இந்த தண்டனை இல்லை, உன்னுடைய தலையை நான் எடுத்து விடுவேன், கழுத்தை அறுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி அனுப்புறாங்க. மரல்தானம் போன்றவர்கள்லாம் இல்லாம போயிட்டாங்களே, அதனால யாரு என்ன வேணாலும் என்ன வாயில வந்ததெல்லாம் பேசுறோம், நாமளும் அது போய் கேட்கிறோம். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நிறைய பேர் இந்த டிவியில வந்து வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு நிறைய பேர் குழம்புறாங்க. இது மாதிரியான செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும், இந்த முசீபத்து விடாது, வீடு வரைக்கும் வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டுதான் இருக்கும். ஆனால் இவைகளை புறந்தள்ளி விட்டு சஹீஹான அகீதா அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள், யா அல்லாஹ் என்னுடைய கொள்கையை சரியானதாக ஆக்கிவி, நம்ம அமல் செய்யறோம், நம்ம அமல்கள் வீணாகி விடக்கூடாது, அல்லாஹ்விடத்திலே அவைகள் பாராமர முகமாக விட்டுவிடப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், ஹிதாயத்திற்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ்தான் ஹிதாயத்து கொடுப்பவன், அதை விட்டு விட்டு நம்முடைய அறிவை பயன்படுத்தி நம்ம அறிவுக்கு இது சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதையும் எடுத்து விடக்கூடாது. எங்கே நாம யோசிக்கக்கூடிய சிந்தனை சில நேரங்களில் அறிவு தடுமாறும், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நிறைய பேத்துக்கு அந்த இது வரும், அவங்க இப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அறிவு தடுமாறுகின்ற இடத்துல ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஈமானை இங்கே முன்னிலைப்படுத்துங்கள், அல்லாஹு தஆலா அதன் மூலம் வெற்றியடை செய்து விடுவான். இதே அப்படிப்பட்ட நிலைகளில நாம் இங்கே யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய இமா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல வந்து ஒருத்தர் கேட்டாரு, இன்னல்லாஹ ஸ்தவால அர்ஷ், அல்லாஹை பத்தி நிறைய விஷயங்கள் வருது, அவன் கையின்னு வருது காலின்னு வருது, அதனால அவனுக்கு உருவம் இருக்குது என்பது அர்த்தம் அல்ல. அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்தான் அப்படின்னு அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அரிசின் மீது அமர்ந்தான். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இமா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல அல்லாஹ் அரிசி மீது அமர்ந்தான்னு சொன்னா எப்படி அமர்ந்தார், நம்மளா சேர்ல உட்கார்ற மாதிரி அவன் உட்கார்ந்தானா இல்ல கொஞ்சம் சாயமானமா உட்கார்ந்தானா எப்படி உட்கார்ந்தான், அது விவரம் இல்லையே. இதை கேட்ட உடனே இமா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உடல் எல்லாம் வேர்த்து போய்விட்டது, அப்படியே அவங்களுக்கு கடுமையான ஒரு கோபம் வந்துருச்சு. தன்னை அப்படியே அடக்கி கொண்டு அந்த மனிதனிடத்துல கேட்டார்கள், நீ என்ன காரியத்தை கேட்ட தெரியுமா, என்ன விஷயத்தை நீ கேட்ட தெரியுமா, மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீ கேட்டிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் அரசின் மீது அமர்ந்தான் என்று சொன்னால் அவன் எப்படி அமர்ந்தானோ அப்படியே அமர்ந்தான் என்பதுதான் பொருள், அதுக்கு மேல அல்லாஹ் விவரம் சொல்லல, அதனால அதை பத்தியான அறிவு நமக்கு கிடையாது. அதனால அதை பத்தி நீ யோசிக்காத, அதை பத்தி யோசிக்க வேண்டிய வேலை உன்னுடைய வேலை இல்லை, எப்படி இருந்தான் அப்படி இருந்தான் அவ்வளவுதான், அதுதான் ஈமான். அப்ப ஈமானைத்தான் இங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர நம்முடைய சிந்தனைகளை இங்கே செலுத்தி நாம தடுமாறுகின்ற நிலை வந்துவிடக்கூடாது. அல்லாஹால அப்படிப்பட்ட ஒரு தவறான வழிகேடான பாதையிலிருந்து அத்தனை முஸ்லீம்களையும் அல்லாஹ் காப்பாற்றி வருவான்.